الحمد لله المتصف بصفات الجلال والكمال والجمال والواحد في الذات والصفات والأفعال جل عن الشبيه والنظير والكفر والمثيل ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل والصلاة والسلام على سيدنا وحبيبنا ونبينا وقرة أعيننا محمد رافع الإسر والأغلال الهادي إلى خير الأقوال والأفعال والأحوال وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين أما بعد فليت فرفالت فوشت تاتورم فرمتيالا الله سبحانه وتعالى ويمذكا فوشبه الهندين الله تعالى تيميانوا പരിശുദ്ധമാനവൻ വനക്കത്തിക്ക് പാത്രമാനവൻ അള്ളാഹുവെ അന്തി വേറെ ആരും എതുവുമില്ല എന്ന് സാക്ഷി കൂറുകേൻ അവനത് അൻപു തൂതർ എങ്കൽ കണ്ണിയമിക്ക തലൈവർ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ മീതും അവരുടെ അൻപു കുടുംബത്തവർ അൻപു തോളുകൾ അവരുടെ ഉയർന്ന വളയെ തുടർക്കൂടിയ அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சல்லி அருள்வானாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவை அஞ்சி வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனது ஓர் இபாதத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றது போல் மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லறியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று படைத்து வைத்திருக்கிறான். وما خلقت الجن والإنس إلا ليعبدون மனிதர் ஜின் படைப்பு பற்றி அல்லாஹ் பேசும்போது ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னை வணங்கி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி வைத்தான். இரண்டு அம்சங்கள், ஒன்று அல்லாஹுக்கு கீழ்ப்படிவது, அல்லாஹுக்கு அடிபணிவது, அல்லாஹுக்கு கட்டுப்படுவது தாஅத் என்று சொல்வோம். மற்றது அல்லாஹு தஆலாவை மாத்திரம் வணக்கத்துக்குரியவனாக ஆக்கி அவனை வணங்கி வருவது. அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதும் அல்லாஹுவை வணங்கி வருவதும் இந்த இரண்டு நோக்கங்களும் ஒன்றாக இபாதத் என்று சொல்லப்படுகிறது. இபாதத் உபூதியத் என்பது இதுதான், அல்லாஹுக்கு கீழ்ப்படிவது, அல்லாஹு தஆலாவை வணங்குவது. இந்த இரண்டு நோக்கங்களையும் வைத்துத்தான் அல்லாஹு தஆலா இல்லாலி அபுதூன் என்று சொன்னான். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இய்யாக நஅபுது என்று நாம் உறுதியுரை சொல்வதும் இதுதான், உனக்கே கீழ்ப்படுகிறோம், உன்னையே வணங்கி வழிபடுகிறோம், உனக்கே கீழ்ப்படுகிறோம், உன்னையே வணங்குகிறோம் என்று அல்லாஹு தஆலாவை பார்த்து நாம் ஓதுகிற ஒவ்வொரு சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு உறுதியுரை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த நோக்கத்தை மிகச் சரியாக அடைகிற போது செய்கிற போது அல்லாஹு தஆலாவிடத்தில் மிக நெருங்கிய அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறான், அல்லாஹுவின் பொருத்தத்தை அவன் எய்தி கொள்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் உண்மை நல்லறியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹுவின் அன்பை பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட வேறு ஒருவர் இல்லை. அல்லாஹுடைய அதி கூடிய நெருக்கத்தை உலகில் வாழுகிற காலத்திலேயே பெற்றுக்கொண்டவர்கள் என்று சென்ற சில வாரங்களுக்கு முன் படித்த மிஹ்ராஜ் பற்றிய பயணத்தை சொல்லுகிற போது சொன்னோம், அவர்கள் காபா எல்லாவற்றையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹுவோடு ஒன்றாக இருந்த நேரம், அந்த சந்தர்ப்பம் எந்த ஒரு மலக்குக்கும் கொடுக்கப்படவில்லை என்று படித்தோம். முஹிப்புன் வ மஹ்பூபுன் வ மா ஸம்ம ஸாலிசு என்று ஒரு கவிதையையும் சொல்லி வைத்தோம். இரு அன்பர்கள், இரு காதலர்கள் மட்டும் ஒன்றாக இருந்த நேரம், அது அல்லாஹுவும் அவனின் அன்பு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். இந்த நெருக்கம் எவருக்கும் உலகத்தில் கிடைக்கவில்லை, வானுலகிலும் கிடைக்கவில்லை. இந்த நெருக்கத்தை அவர்கள் எப்படி அடைந்தார்கள் என்றால், உள்ளால் உள்ளபடி அல்லாஹுக்கு இபாதத்தும் உபூதியத்தும் செய்தார்கள். அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டார்கள். அல்லாஹு தஆலாவை உண்மையாகவே முழுமையாக வணங்கி வழிபட்டார்கள். இந்த இரண்டின் காரணமாக அல்லாஹு தஆலா இந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்து மிக நெருக்கமான ஒருவராக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய மிக உயர்ந்த கட்டங்களில் அல்லாஹ் அவர்களை ரசூல் என்றோ நபி என்றோ சொல்லாமல் அபுத் என்று சொன்னான், அதாவது அடியார் என்று சொன்னான். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் தூதர் என்று, தனது தூதர் என்று, தனது நபி என்று அடையாளப்படுத்திய இடங்கள் பல. ஆனால் அவர்களை பற்றிய அதி உயர் சந்தர்ப்பங்கள் வருகிற போது அந்த இடத்திலே அல்லாஹ் ரசூல் என்றோ நபி என்றோ சொல்லாமல் தன்னுடைய அடியார் என்று சொல்லி வைத்தான். மிஅராஜ் பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அல் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவு நேரத்தில், இரவின் கொஞ்ச பகுதியில் தன்னுடைய அடியாரை பயணிக்க செய்தவன் மிக தூய்மையானவன் என்று அல்லாஹ் சொன்னான். தன்னுடைய அடியாரை பயணிக்க செய்தான் என்று சொன்னான். இஸ்ரா மிஅராஜ் பயணம் எவருக்கும் கொடுக்கப்படாத அந்த உயர்ந்த நிலையை அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததை சொல்லுகிற போது, தன்னுடைய ரசூல் என்றோ தன்னுடைய நபி என்றோ சொல்லாமல் தன்னுடைய அடியார் என்று அல்லாஹ் சொல்லி வைத்தார். வஹ்யை பற்றி சொல்லுகிற போது, ஃஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, தான் தன்னுடைய அடியாருக்கு சொல்லும்படி கொடுத்ததை ஜிப்ரீல் அவருக்கு சொல்லி வைத்தார், வஹ்யாக அறிவித்தார் என்று சொன்னான். தன்னுடைய அடியார் வஹ்யை பற்றி சொல்லுகிற போது தன்னுடைய ரசூலுக்கு அவன் சொல்லும்படி சொன்னதை ஜிப்ரீல் சொல்லிக் கொடுத்தார் என்றோ, தன்னுடைய நபிக்கு சொல்லிக் கொடுக்கும்படி சொன்னதை ஜிப்ரீல் சொல்லிக் கொடுத்தார் என்றோ சொல்லவில்லை, தன்னுடைய அடியாருக்கு என்று சொல்லி வைத்தான். குர்ஆன் இறக்கப்பட்ட செய்தி சொல்லுகிற போது, தபாரக்கல்லதி நஸ்ஸலல் குர்ஆன அலா அப்திஹி, தன்னுடைய அடியார் மீது குர்ஆனை இறக்கி வைத்தவன் உயர்ந்தவன் என்று சொன்னான். தன்னுடைய ரசூல் தன்னுடைய நபி மீது குர்ஆன் இறக்கி வைத்தவன் என்று சொல்லவில்லை, குர்ஆன் இறக்கி வைத்திருந்த உயர்ந்த செய்தியை சொல்லுகிற போது, சூரத்துல் கஹ்ஃபின் ஆரம்பத்தில் கூட அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப, தன்னுடைய அடியார் மீது குர்ஆனை இறக்கி வைத்தவன் அவனுக்கே சஹர புகழும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட குர்ஆனை சந்தேகித்த முஷ்ரிக்குகளை பார்த்து பேசுகிற போது, وَإِن كُنْتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَىٰ عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ, என்னுடைய அடியார் எம்முடைய அடியார் மீது நாம் இறக்கி வைத்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதில் இருக்கிற ஒரு அத்தியாயத்தை போன்றதை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சவால் விடுத்தான். இதுவெல்லாம் மிக முக்கியமான, அதே சந்தர்ப்பத்தில் முக்கியம் என்பதை விட அதி உயர் நிலைகள். நபி அவர்களுக்கு வஹ்யை பற்றி வஹ்யை கொடுக்கப்பட்ட செய்தி சொல்வது, நபி அவர்களுக்கு வஹ்யை செய்தி, நபி அவர்களுக்கு குர்ஆன் இறங்கிய செய்தி, நபி அவர்களுடைய எதிராளிகளுக்கு சவால் விடுகிற நிலை, மிஅராஜ் இஸ்ராவுக்கு போன நிலை, சூரத்துல் ஜின்னிலே வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹ், وَأَنَّهُ لَمَّا قَامَ عَبْدُ اللَّهِ يَدْعُوهُ நபி அவர்களுடைய இபாதத் வணக்கத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹுவின் அடியார் அல்லாஹுவை வணங்க நின்ற போது என்று சொன்னான். அல்லாஹுவின் அடியார் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இங்கே முக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நபி அவர்களை அவர்களின் அதி உயர் கட்டங்களை பற்றி பிரஸ்தாபிக்கிற போது அல் குர்ஆனிலே அவர்களை அல்லாஹ் ரசூல் என்றோ நபி என்றோ சொல்வதை தவிர்த்து அபுத் வெறுமனே அடியார் என்று சொல்லி வைத்திருப்பது இங்கே முக்கியம். ஏனென்றால் ஒரு மனிதனின் நிலைகளிலெல்லாம் அவனுடைய தூதுத்துவம் அவன் ரசூலாக இருப்பது, அவன் நபியாக இருப்பது என்பதையெல்லாம் காட்டிலும் மிக உயர்ந்த நிலை அவன் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கும் நிலையாகும். எந்த மனிதன் முழு அடிமைத்துவத்தையும் அல்லாஹ்வுக்கு மிகச்சரியாக முழுமையாக வெளிப்படுத்தி வாழ்கிறானோ அவனின் அந்த நிலை மிக உயர்ந்த நிலை என்பதை அல்லாஹால அடிக்கோடிட்டு காட்டும் வண்ணம் தான் அல்லாஹ் இந்த இடங்களிலெல்லாம் ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிற போது தன்னுடைய அடியார் தன்னுடைய அடியார் தன்னுடைய அடியார் என்று சொல்லி வைத்தான். அதனால்தான் தொழுகையிலே நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய எஜமானுக்குரிய முழு அடிமைத்துவத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு இடம்தான் தொழுகையில் இருக்கிற சுஜூத். சுஜூத் என்பது நம்முடைய சிரசை நம்முடைய பாதம் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பதாகும். இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வோமே, நம்முடைய உடம்பில் அத்தனை உறுப்புகளுக்கும் தலையாய உறுப்பு தலை. அந்த தலைதான் மேலே இருக்கிறது, நம்முடைய உறுப்புகளிலெல்லாம் கீழே இருப்பது பாதம். தலை பாதம் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கப்படுவதானது ஒரு மனிதன் தன்னுடைய முழு அடிமைத்துவத்தையும் முழு அளவில் அல்லாஹ்வுக்கு காட்டி விடுவதாகும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியான் மனிதன் தனது ரப்போடு மிக நெருக்கமாக மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தை பற்றி சொல்கிற போது அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பி வஹுவ சாஜிதுன், அடியான் தனது ரப்போடு மிக மிக நெருக்கமாக இருக்கும் நிலை அவன் சுஜூதில் இருக்கும் போதாகும் என்று சொல்லி வைத்தார்கள். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏனென்றால் அது முழு அளவிலான அடிமைத்துவத்தை கட்டுப்படுவதை ரப்புக்கு கட்டுப்படுவதை உன்னுடைய அனைத்தையும் துறந்து என்னுடைய அனைத்தையும் பணியை செய்து இதற்கு பிறகு என்னால் குனிவதற்கு பணிவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையிலே நான் இப்பொழுது என்னுடைய தலையை கீழே வைத்திருக்கிறேன் என்று அவன் பட்டவர்த்தனமாக செயல் ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த அடிமைத்துவம் தான் முழுமையான இஸ்லாம். அல்லாஹ் இதனைத்தான் இபாதத்துகள் மூலமாக விரும்புகிறான். தொழுகையில் அல்லாஹ் சில செயல்களை நமக்கு சொல்லி சில சொற்களையும் நமக்கு உச்சரிக்க சொல்லி குர்ஆன் ஓதுதல் விக்ர் இன்னும் கியாம் நிலை ருகூ இஃதிதால் சுஜூத் என்று இப்படி பல நிலைகளையும் தந்து அந்த தொழுகைக்கு உள்ளே நீங்கள் வேறு எவரோடும் பேச முடியாது வேறு அங்கீகரிக்கப்படாத செயல்களை செய்ய முடியாது என்றால்தான் ஒரு ஒழுங்கை கட்டுப்படுத்தி தந்து நீர் எனக்கு இந்த தொழுகை என்ற வணக்கத்தை புரிவதன் மூலம் எனக்கு கட்டுப்பட்டு நடப்பதை உறுதி செய்ய என்கிறான். ஜகாத் என்னுடைய நான் உனக்கு தந்த பொருள்களிலிருந்து செல்வங்களிலிருந்து நான் சொல்லுகிற முறையில் சொல்லுகிற அளவு சொல்லுகிற காலத்துக்கு ஒரு முறை நீ எனக்காக சொல்லப்படக்கூடிய கூட்டங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று பணித்து நீ அதனை செய், அதன் மூலம் எனக்கு இபாதத் கட்டுப்பாடை வெளிப்படுத்து என்கிறான். நோன்பு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை பரவாகவோ சுன்னத்தாகவோ காலையில் சுபுகு முதல் மகரிபாகும் வரைக்கும் நீ பசித்திருக்க வேண்டும் தாகித்திருக்க வேண்டும் ஆசைகளை அடக்கி இருக்க வேண்டும், அதன் மூலம் எனக்கு நீ அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி என்கிறான். வசதி இருக்கும் போது நீ ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், அது எல்லா இடங்களிலும் செய்ய முடியாது, நான் சொல்லுகிற ஒரு இடத்தில் போய்த்தான் நீ செய்ய முடியும், அந்த இடத்துக்கு போக வேண்டும், அந்த காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்ய வேண்டும், சஃபா மர்வாவுக்கிடையே சாய் செய்ய வேண்டும், முஸ்தலிஃபாவுக்கு போக வேண்டும், மினாவுக்கு போக வேண்டும், அரஃபாவுக்கு போக வேண்டும், அதுவெல்லாம் குறித்த நாட்களில் செய்ய வேண்டும், குறித்த இடங்களில் செய்ய வேண்டும், குறித்த நேரங்களில் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் வரையறுத்து இதனை சரியாக கச்சிதமாக செய்கிற போது அதன் மூலம் எனக்கு வெளிப்பாடுகிறாய், எதை தெரியுமா, நீ என்னுடைய உண்மையான அடியான் என்பதை வெளிப்படுத்துகிறாய். சகோதரர்களே, பிரியமானவர்களே, இதைத்தான் அல்லாஹத்தால் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின்றடியார்களே, அப்படியான அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் ரமபான் காலமாக இருக்கிறது. ரமபான் நோன்பும் அந்த இபாதத்தும் அதுதான். அல்லாஹுக்கு முழு அளவிலான அடிமைத்துவத்தை நாம் செலுத்துகிற, முழு அளவிலான அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இபாதத். எல்லோரும் தூங்குகின்ற வேளையிலே, எல்லோரும் தூங்குகின்ற வேளையிலே எழுந்து தஹஜ்ஜுத் நேரத்திலே நீங்கள் சஹர் என்ற வேளையிலே நீங்கள் சாப்பிட வேண்டும், நீங்கள் சாப்பிட வேண்டும். அது ஒரு பரக்கத் பொருந்திய உணவு. நீங்கள் சாப்பிட்டு விட்டு நோன்பி ஆரம்பிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லோரும் முழு உலகமும் துயில் கொள்கிற நேரம் சகோதரர்களே. எவரும் அந்த நேரத்தில் உணவை குடிப்பை யோசித்து பார்க்க மாட்டார்கள், நினைத்தும் பார்க்க மாட்டார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் துயிலொள்ள வேண்டும், எனக்காக உண்ண வேண்டும், அருந்த வேண்டும், பிறகு நியத்து வைக்க வேண்டும். நீங்கள் சுபுகோடு நோன்பை ஆரம்பிக்க வேண்டும், அந்த உபவாசம் மகரிபு வரைக்கும் தொடர வேண்டும். எல்லோரும் சாப்பிடக்கூடிய, குடிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உண்ணுவதை குடிப்பதை அனுபவிப்பதை தடுக்க வேண்டும். சரியாக மகரிபுக்கு நீங்கள் பிந்தாமல் நோன்பு துறக்க வேண்டும் என்ற நாம் ஒரு நோன்பு கடமை அல்லாஹ் தந்திருப்பது நம்முடைய முழு அளவிலான இதாகத்தை வெளிப்படுத்த. நாம் தொழுகையில எப்படி நமது புலன்களை அடக்குகின்றோமோ, நமது பேச்சுக்களை அடக்குகின்றோமோ, நமது செயல்களை கட்டுப்படுத்துகிறோமோ, அதுபோன்று நோன்பு அனுஷ்டித்து இருக்கிற வேளையிலும் நமது புலன்களை கட்டுப்படுத்துகிறோம். யாருக்காக? அல்லாஹுக்காக. நமது ஆசைகளை அடக்குகிறோம் யாருக்காக? அல்லாஹுக்காக. நாம் குடிப்பதை, அருந்துவதை, பருகுவதை எல்லாம் தவிர்க்கிறோம் எதற்காக? அல்லாஹுக்காக. அல்லாஹ்வும் என்ன சொன்னா, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்காக செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத். வஅன அஜ்ஜி பிஹ், நான் அதற்கு கூலி கொடுக்கிறேன். யதஉ ஷஹவத்தஹு வஅக்லஹு வஷர்பஹு மின் அஜ்லி, எனது அடியான் நோன்பு வைக்கிற போது எனக்காக, எனக்காக, எனக்காக அவன் தனது ஆசையை விடுகிறான், அவன் தனது குடிப்பை விடுகிறான், அவன் தனது உணவை விடுகிறான். தனது ஆசையை, தனது உண்ணுவதை, தன்னுடைய பருகுவதை எல்லாம் அவன் விடுவது எனக்காக. அவன் நினைத்தால் அவன் அவற்றை செய்து கொள்ளலாம். அந்த வேளையிலே அவன் தவிர்ந்திருப்பது எனக்காக. அதன் மூலம் எனக்கு முழு அளவிலான உபூதியத்தை, கட்டுப்படுதலை, வணக்கத்தின் மூலமாக அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இதனால் நான் அவனுக்கு முழு அளவிலான நோன்புக்குரிய கூலியை கொடுக்கும் பொறுப்பை இன்னொருவருடைய கையிலே கொடுக்காமல் நானே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி வைத்தான். எனவே அன்பு சகோதரர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இத்தகைய ரமபான் நம்மை எதிர்நோக்கி இன்னும் சில நாட்களில் வருவதற்கு இருக்கிறது. தொழுகை மூலமும் ஏனைய இபாதத்துகள் மூலமும் முழுமையான அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிற வேலையை நாம் செய்வது போல், இந்த ரமபான் நோன்பை அனுஷ்டிப்பதன் மூலமும் முழுமையான அடிமைத்துவத்தை நிரப்பமாக அல்லாஹ்வுக்காக வெளிக்காட்டி அவனுடைய நெருக்கத்தை, அன்பை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகவே வரக்கூடிய ரமபானை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை 29ஆம் நாள் ஷாபானின் 29ஆவது நாள் முடிவடையும். அன்றைய மாலை திரை பாருங்கள். திரை பார்த்து அடுத்த நாள் நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் இன்ஷாஅல்லாஹ் திரை தென்படும், திரை தென்படக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அன்று வானத்தில் மேகம் முட்டம் இல்லாவிட்டால் திரை தென்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில். ஆகவே எல்லோரும் முயற்சி செய்து அன்று திங்கட்கிழமை மாலை திரையை தேடி பாருங்கள். திரை இருந்தால் நோன்பு வைப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஒரு மாத காலம் அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஒரு அடிமைத்துவத்தின் ஒரு பகுதியை நோன்பு வைப்பதன் மூலம் வெளிப்படுத்துவதற்கு தரக்கூடிய சந்தர்ப்பம். அந்த நோன்பை நோக்குகிற போது அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து, ஏதோ வருடாவர்த்தம் வரக்கூடிய ஒரு இபாதத்தாக செய்யாமல், அல்லாஹ் எனக்கு தர வேண்டிய முழு அளவிலான கூலி நோன்பின் மூலமாக தர அவன் வாக்களித்திருக்கக்கூடிய கூலி, எனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாடி தேடி அந்த நோன்பை ஒவ்வொரு நாளும் அனுஷ்டிக்க வேண்டும். சகோதரர்களே, வளமையான கடமைகள் போன்று நாம் செய்வோம் என்றால் இஷ்டிசாப் என்று சொல்லக்கூடிய கூலி எதிர்பார்த்து செய்வது இல்லாமல் போய்விடும். இஷ்டிசாப் அமல்களில் செய்யும் போது முக்கியமான ஒன்று இஷ்டிசாப் என்றால் நோன்போ எந்த ஒரு இபாதத்தோ நக்கிரியை செய்யும் போது அமல் சாலை செய்கிற போது அல்லாஹ் அதற்கு தருவதாக வாக்களித்துள்ள கூலியை தருவான் என்ற நம்பிக்கையோடும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் நாடி தேடி வேண்டி செய்வதற்கு தான் இஹ்திசாப் என்று சொல்லப்படும். மன்சாமா ரமபான ஈமானன் வஹ்திசாபா, எவர் ரமபான் மாதத்தின் பகல் வேளையில் ரமபான் மாத நோன்பு கடமை என்று நம்பியவராகவும் வஹ்திசாபா அதுக்குரிய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஆவலோடும் நோன்பு வைப்பாரோ நபி அவர்கள் சொல்கிறார்கள். அவரின் பண்டைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆகவே சகோதரர்களே, இஷ்டிசாபோடு இந்த கடமையை செய்வோம். நோன்பு நோக்க கடமைப்பட்ட எல்லோரும் நோன்பு நோக்கி ஆக வேண்டும். அல்லாஹ் இந்த நோன்பை முஸ்லிமான பருவ வயது எய்திய சித்த சுவாதீனமுள்ள நோன்பை பிடிப்பதை தடுக்கக்கூடிய காரணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் கட்டாய கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். நோன்பை பிடிக்காமல் இருப்பதற்கு சிலருக்கு அனுமதி உண்டு. அப்படியானவர்கள் நீங்கள், உங்களுக்கு தெரியும், பெண்களில் ஹயூப் காலத்தில் இருப்பவர்கள், நிபாஸ் காலத்தில் இருப்பவர்கள், சித்த சுவாதீனமற்ற ஆணோ பெண்ணோ பருவ வயதை எய்தாதவர்கள், சிறுவர்கள், இவர்கள் மீது கடமை இல்லை. ஆனால் சிறுவர்கள் நோன்பு பிடிப்பதை 7 வயதிலிருந்து பழக்கப்படுத்துவது, தொழுகையை எப்படி 7 வயதிலிருந்து பழக்க வேண்டுமோ அது போல பழக்கப்படுத்துவது முக்கியமான சுன்னத். சஹாபிகள் அப்படித்தான் செய்து வந்தார்கள். ஒரு மனிதர் நோன்பு காலத்திலே ஹபரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே மது அருந்தியவர் கொண்டு வரப்பட்டார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நமது சிறுவர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிற போது நீ மது அருந்தி நிலையில் இருக்கிறாயே என்று அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். சும்மா கொடுக்கவில்லை, நம்முடைய சிறுவர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிற போது நீ இந்த வேலை செய்கிறாயே என்று தண்டித்தார்கள். ஆகவே சகோதரர்களே, மது அருந்துவது பெரும் பாவம், ஆனால் நோன்பு காலத்திலே நீ இந்த வேலை செய்யும் போது நம்முடைய சிறுவர்களை விடவும் மோசமான ஒருவனாய் இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு தள்ளித்தார்கள். ஆகவே சிறுவர்களையும் பழக்கப்படுத்த வேண்டும். சட்ட ரீதியாக பருவ வயது எய்த பிறகுதான் செய்யாமல் விட்டால் அவர் மீது குற்றம் எழுதப்படும். மற்றபடி எல்லோர் மீதும் இந்த தடைகள் அற்ற அறிவர் மீதும் நோன்பு வைப்பது கடமையாகும். எவரவர் விருத்தாப்பிய நிலையில் இருந்து கொண்டு நோன்பு நோக்க முடியாமல் இருக்கிறார்களோ, அதாவது கிழக்கு பருவத்தில் இருக்கிறார்கள், நோன்பு வைப்பது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, 4-5 மணிக்காலத்திற்கு மேல் பசியில் இருக்க முடியாது, அல்லது தீராத நோய் உள்ளவர்கள் இருப்பார்கள், இவர்களுக்கெல்லாம் சில சலுகைகள் இருக்கின்றன, அவற்றை ஆளுங்களிடம் கேட்டு தெரிந்து படித்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் ஆளுங்களிடம் போய் கேட்டு தெரிந்து படித்துக் கொள்ளுங்கள். சில பேர் இருப்பார்கள் நோயிலே இருப்பார்கள், ஆனால் கொஞ்ச காலத்திலே தீர்ந்துவிடும். சில பேர் இருப்பார்கள் நிரந்தர நோயிலே இருப்பார்கள், அவர்களுக்கு இனி தவா செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது. இவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சித்யா கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஆளுங்களிடம் கேட்டு இவற்றை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வரக்கூடிய ரமபானில் நம் அனைவருடைய இபாதத்தையும் உபூதியத்தையும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுக்கு வணங்கி வழிபடக்கூடிய வேலையை பணியை செய்கின்ற நல்ல உயர்ந்த தன்மையையும் பக்குவத்தையும் அனைவருக்கும் தந்துடன் புரிவானாக. ரமபானின் மூலம் அவனது அன்பையும் நெருக்கத்தையும் பெற்ற நல்லோர்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் ஏற்றருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.